கீர்த்தனை வீடு சேர்க்கும் சைவ சித்தாந்தம். அன்பு வணக்கம் நண்பர்களே, இறையருளால் கற்க கசடர அறக்கட்டளையின் முயற்சியில் நம் ஐயா கம்பபாரதி இலங்கை திரு ஜெயராஜ் அவர்கள் அருளும் சைவ சித்தாந்த தொடர் வகுப்புகள் இரண்டாம் பாடம் ஞானாசிரியர் உமாபதி சிவம் அருளிய திருவருட்பயன் வகுப்பு 46.
இறைவனுடைய திருவடிகளை என்னுடைய மனமொழி மெய்களால் போற்றி பணிகின்றேன். சைவ சித்தாந்தம் என்று சொல்லப்படுகின்ற பெருந்தத்துவத்தை நாம் விளங்கிக் கொள்ளும் வகையில் உண்மை விளக்கம் எனும் நூலை அமைத்து நமக்கு தத்துவ ஞானம் உதிக்கச் செய்த வனவாசகம் கடந்த தேவர் திருவடிகளை மனதிருத்தி போற்றுகின்றேன். அந்நூலுக்கு உரை செய்து நமக்கு வழிகாட்டிய ஆனந்தராஜனையா அவர்கள் திருவடிகளையும் அவளோடு உச்சியில் பொருத்தி வணங்குகிறேன். அந்த நூலை தொடர்ந்து இப்பொழுது நாம் படித்துக் கொண்டிருக்கிற நூல் திருவருட்பயன் என்கின்ற நூல். அந்த நூலை செய்தவர் சந்தனாச்சாரியாரிலே ஒருவராகிய உமாபதி சாச்சாரியார் என்று சொல்லப்படுகின்ற பெரும் ஞானி. தில்லைவாழந்தனர்களிலே ஒருவராக இருந்து சரியா சிரியா மார்க்கங்களை கடந்து யோக ஞான மார்க்கத்துக்குள் நுழைந்து இவ்வுலகுக்கு உபகாரம் செய்தவர் அவர். சைவ சித்தாந்த நூல்கள் 14 8 நூல்களை, சித்தாந்த அட்டகம் என்று சொல்லப்படுகிற 8 நூல்களை ஆக்கி தந்த பெரியவர். அவருடைய இந்த திருவருட்பயன் என்ற நூல்தான் பெரும்பாலும் சைவ சித்தாந்திகளாலே உண்மை விளக்கம் கற்று தொடர்ந்து கற்கிற நூலாக கருதப்படுகிறது. அதனாலே தான் நாமும் அந்த நூலை படித்துக் கொண்டிருக்கிறோம். அந்த நூலுக்கு உரை செய்து நமக்கு விளக்கம் தந்து கொண்டிருக்கிறவர் யாழ்ப்பாணத்தில் இருந்த சைவ பெரியார் அமரர் சிவபாத சுந்தரனார் அவர்கள். அவர்கள் திருவடிகளையும் மனதிருத்தி போற்றி மகிழ்கின்றேன். திருவருட்பயன் என்கின்ற அந்த நூலுக்கு விளக்கம் செய்கிற பொழுது திருவருள் பயன் என்று இரண்டாக பிரித்து அந்த நூலை நமக்கு விளக்கம் செய்திருக்கிறார் உரையாசிரியர். நட்குஞ்சரக்கன்று நன்னீர் கலைஞானம் கற்கும் சரக்கன்று கான் என்கின்ற காப்புச் செய்யலோடு அந்த நூல் ஆரம்பிக்கப்படுகிறது. குறள் வடிவிலே ஆக்கப்பட்ட நூல். திருக்குறள் போலவே ஒவ்வொரு அதிகாரத்திற்கும் 10 குறள்களாக அமைக்கிறார். அப்படி 10 அதிகாரங்களை கொண்டு 100 குறள்களை கொண்டதாக இந்த நூல் அமைகிறது. அதிலே முதல் 3 அதிகாரங்களிலேயும் பதி, பசு, பாசம் என்கின்ற முப்பொருளையும் நமக்கு விளக்கம் செய்து தருகிறார். உள்பொருள் என்று சைவ சித்தாந்தம் 3 பொருளைத்தான் கருதுகிறது. உள்பொருள் என்ற வார்த்தைக்கு எப்போதும் உள்ள பொருள் என்று அர்த்தம். எப்போதும் உள்ள பொருள் என்றால் தொடக்கமும் முடிவும் இல்லாதது என்று அதற்கான அர்த்தத்தை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். அப்படி தொடக்கமும் முடிவும் இல்லாத பொருளாக 3 பொருள்களை சைவ சித்தாந்தம் இனம் கண்டு சொல்லுகிறது. அதிலே ஒன்று இறை, அடுத்தது ஆன்மா, அடுத்தது இறையும் ஆன்மாவும் சேர விடாமல் தடுத்திருக்கக்கூடியதாகிய தலை என்று சொல்லப்படுகிற மலங்கள். இந்த 3 தான் சைவ சித்தாந்தம் பதி, பசு, பாசம் என்று பிரித்து சொல்கிறது. அந்த அடிப்படையிலே இந்த நூலினுடைய முதல் 3 அதிகாரங்களும் பதியையும், அதற்கு பிறகு ஆன்மாக்களே ஆன்மாக்களாகிய பசுவையும், அடுத்தது பாசமாகிய மலங்களையும் விளக்கம் செய்து நிற்கிறது. அதை நாம் படித்திருக்கிறோம். அதற்கு பிறகு 4 அதிகாரமாக திருவருள் பற்றி சொல்கிறது. அருள் அது நிலை. இறைவனுடைய ஞானாசக்தி எப்படி நம்மோடு கூட நின்று கலந்து நம்மை ஈடேற்றுகிறது என்கின்ற விவரங்களை எல்லாம் விரிவாக அந்த 4 அதிகாரத்திலே அருளது நிலை என்ற அதிகாரத்திலே விளக்கம் செய்கிறார். அதற்கு பிறகு இப்பொழுது நாம் படித்துக் கொண்டிருக்கிற 5 அதிகாரம், படிக்க தொடங்கி இருக்கிற 5 அதிகாரம் அருள் உரு நிலை என்று அந்த அதிகாரத்துக்கு பெயர். நம்மை சூழ்ந்து நமக்கு வழிகாட்டுதல் செய்து கொண்டு நம்மை ஈடேற்றிக் கொண்டிருந்ததாகிய இறைவனுடைய திருவருள். ஆன்மா ஓரளவு பக்குவம் பெற்றது தெரிந்தபின் அந்த பக்குவம் பெற்ற ஆன்மாவுக்கு அருள் என்கின்ற நிலையை கொடுப்பதற்கு. எப்பொழுதும் இறை 5 செய்கிறதென்று படித்திருக்கிறோம். படைத்தல், காத்தல், அழித்தல், மறைத்தல், அருளல். இந்த முதல் 4 இறை சக்தி உள்நின்றே நடத்துகிறது. படைத்தல், காத்தல், அழித்தல், மறைத்தல் என்கின்ற நான்கு தொழில்களையும் இறைவனுடைய திருவருட் சக்தி வழிபடாமல் நின்று நமக்கு செய்து தருகிறது. அருளலை செய்கிற பொழுது குரு வடிவாக நேராகவே இறை சக்தி இறைவனுடைய திருவருள் வெளிப்பட்டு வருகிறது என்று சொல்கிறார்கள். பக்குவப்பட்ட ஆன்மா பக்குவப்பட்டது தெரிந்த பிறகு இறைவனுடைய திருவருட் சக்தி குரு வடிவாக வந்து அந்த ஆன்மாவை ஆன்மாவுக்கு அருளல் ஆகிய அந்த முத்தி நிலையை கொடுக்கும் என்பது நம்முடைய சித்தாந்திகளுடைய வரையறை. அந்த அடிப்படையிலே குருவினுடைய வருகை அது அந்த வருகை சார்ந்த விடயங்கள் பற்றியெல்லாம் இந்த அதிகாரம் பேசப்போகிறது. இந்த அதிகாரத்துக்கான பாயிரத்தை நாங்கள் நம்முடைய ஆனந்தராஜன் ஐயா அவருடைய நூலிலே கற்றோம். பழையபடி இன்றைக்கு நூலுக்குள்ளே நுழைய போகிறோம். சிவபாத சுந்தரனார் அவர்களுடைய உரைப்படியே நூலுக்குள்ளே நாம் நுழையலாம் என்று கருதுகிறேன். ஆகவே முதல் நிலையிலே இருந்து இந்த அதிகாரத்தை நாங்கள் படிக்க தொடங்குவோம்.
திருவருட்பயன் ஐந்தாம் அதிகாரம் அருளுறு நிலை அதிகார தலைப்பு அகுதாவது ஞான வடிவாகிய குருவினது தன்மை.
ஞான வடிவாகிய குருவினது தன்மை. இறைவனுடைய ஞான வடிவைத்தான் நாங்கள் முதல் அதிகாரத்திலே படித்தோம். அதாவது அருள் என்று சொல்லப்படுவது இறைவனுடைய ஞானாசக்தி ரூபம். அந்த ஞானாசக்தி ரூபமாக வெளிப்பட்டு வருகிறவராகிய குருவினுடைய தன்மையை பற்றித்தான் இந்த அதிகாரம் சொல்ல போகிறது. நம்முடைய சித்தாந்த முறையிலே குருவினுடைய உபகாரம் என்பது ஆன்மாவுக்கு செய்யப்படுகிற பெரிய உபகாரம். நான் உங்களுக்கு முன்பும் சொல்லி இருக்கிறேன், உங்களை ஒரு தரம் சொல்லலாம் என்று நினைக்கிறேன். ஆன்மா ஈட்டுகிற வினைகள் மூன்று வகையாக பேசப்படுகின்றன. ஒன்று, இதுவரை அது ஈட்டிய வினைகளினுடைய தொகுப்பு, அது சஞ்சித வினை என்று சொல்லப்படுகிறது. அங்கேதான் நாம் பல புறவிகளும் செய்து மீள அனுபவிக்காத வினைகள் எல்லாம் தொகுக்கப்பட்டு கிடக்கின்றன என்று சைவ சித்தாந்தம் சொல்லுகிறது. அதை சஞ்சித வினை என்கிறோம். அதிலே இருக்கக்கூடிய வினைகள் முதிர்ச்சி அடைகிற பொழுது அந்த முதிர்ச்சி அடைந்த வினைகளின் ஒரு பகுதியை ஒன்றாக தொகுத்து நியதி என்கின்ற அந்த தத்துவ அடிப்படையிலே நமக்கு வரையறுத்து தந்து குறித்த ஒரு புறவியிலே அந்த வினை பயனை அனுபவிக்கும்படியாக இறைவன் செய்கிறான். அப்படி ஒரு குறித்த புறவியிலே நாம் பெறுகிறதாகிய அனுபவிப்பதாகிய வினைகள் எல்லாவற்றுக்கும் பிரார்த்த வினை என்று பெயர். இதெல்லாம் திரும்ப திரும்ப தான் சொல்லுகிறேன் என்று தெரிந்து கொண்டேதான் சொல்லுகிறேன். பல புறவிகளினுடைய வினை தொகுப்பு சஞ்சிதம். அதிலே முதிர்ச்சி அடைந்ததாகிய ஒரு வினைகளினுடைய தொகுப்பு ஒரு புறவிக்கான வினைகளினுடைய தொகுப்புக்கு பிராரத்துவம் என்று பெயர். அந்த பிராரத்துவ வினையை அனுபவித்துக் கொண்டிருக்கிற பொழுதே நாம் புதிய வினைகளை தேடுகிறோம். விருப்பு வெறுப்பு காரணமாக புதிய வினைகளை உருவாக்கி கொடுக்கிறோம். அப்படி புதிதாக உருவாகிற வினைக்கு ஆகாமியம் என்று பெயர். ஆகவே வினை மூன்று பகுதிகளாக குறித்து கிடக்கிறது: சஞ்சீதம், பிராரத்துவம், ஆகாமியம். இந்த வினையெல்லாம் நீங்குகிற பொழுதுதான் ஆன்மாவுக்கு முத்தி நிலை கிட்டும் என்பது நம் பெரியவர்கள் வகுத்திருக்கிற வகுப்பு, உண்மையும் கூட. அப்படி இந்த வினை நீங்குவதானால் மொத்த வினையும் நீங்க வேண்டும். பிராரத்துவம் இல்லாமல் போக வேண்டும், சஞ்சிதம் இல்லாமல் போக வேண்டும், ஆகாமியம் இல்லாமல் போக வேண்டும். இவை மூன்றும் போவதற்கான வழி என்ன என்ற கேள்வி எழுகிறது. மூன்று வினையும் ஒரே நேரத்தில் போவதற்கான வழி என்ன என்றால் அதற்கான வழியை சைவ சித்தாந்திகள் நூல்களின் வழியாக சொல்லுகிறார்கள். பிரார்த்த வினை என்கின்ற வினையை உடம்பு எடுக்கிற பொழுது அதற்குரிய வினையை வகுத்து இறைவன் தந்திருக்கிறான். அந்த வினையை அனுபவித்து முடித்துத்தான் தீர்க்க முடியும். எப்பொழுது அந்த உடம்பினுடைய காலம் முடிகிறதோ அப்பொழுது அந்த பிரார்த்த வினை முடிந்து போகும். ஆகவே பிரார்த்த வினை என்பது அனுபவத்தால் தீர்க்கப்படுவது. ஒன்று, ஆகாமியம் என்பது நாம் வினை செய்கிற பொழுதே உண்டாக்கி கொண்டிருக்கிற வினைகள். அது எப்படி நீக்கலாம் என்று கேட்டால், என்றைக்கு நாம் செயல்படுகிற செயலிலே விருப்பு வெறுப்பின்றி செயல்படுகிறோமோ அப்பொழுது ஆகாமிய வினை நம்மை பற்றாது என்கிறான். ஒரு காரியத்தை செய்கிற பொழுது அதிலே விருப்பம் இல்லாமல் வெறுப்பும் இல்லாமல் செய்தால் அந்த வினைக்கு நாம் உரியவர்களாக இருக்க மாட்டோம். ஆகவே அந்த வினை பயன் நம்மை வந்து தாக்காது. ஆகவே இருவினை ஒப்பு என்று சொல்லப்படுவதாகிய விருப்பு வெறுப்பு நீங்கிய நிலைதான் ஆகாமிய வினை விளையாமல் நம்மை காக்கிறது. அப்போ ரெண்டு பார்த்து விட்டோம், பிரார்த்துவ வினையை அனுபவித்து தீர்க்க வேண்டும், ஆகாமிய வினையை விருப்பு வெறுப்பென்று செயல்படுவதன் மூலம் தீர்க்கலாம். இவை எல்லாவற்றிலும் பெருந்தொகையான வினையாக இருப்பது சஞ்சித வினை. பல புறவிகளிலே சேர்த்து 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 நாம் செய்த வினைகள் எல்லாம் ஒரு பகுதி அனுபவித்தது போக மிச்சம் எல்லாம் தொகுத்து மலை போல கிடக்கிறது. இந்த வினையை யார் தீர்ப்பது, எப்படி தீர்ப்பது என்பதற்கு சைவ சித்தாந்தம் என்ன பதில் சொல்கிறது என்றால், இறைவனே குருவாக வந்து தீட்சைகளின் மூலம் அந்த வினையை எரிப்பான். அதற்கு ஆன்மா பக்குவப்பட வேண்டும். இறைவனே குருவாக வருவான். இறைவனுடைய திருவருளே குருவடிவு கொண்டு வரும். அதுவரை மறைந்து நின்று நமக்கு உபகாரம் செய்து கொண்டிருந்த இறைவனுடைய ஞானாசக்தி திருவருள் ஆன்மா பக்குவப்பட்டு விட்டது. இருவினை ஒப்பு வந்து நலபரிவாகம் எய்தி சக்தி நிவாதம் எய்துகிற பொழுது அந்த சக்தி நிவாதத்தின் சக்தி நிவாதம் என்பது ஆன்மாவில் இறைவனுடைய திருவருள் பதிவது, அதைத்தான் சக்தி நிவாதம் என்கிறார்கள். அப்படி பதிகிற பொழுது அந்த ஆன்மாவினுடைய பக்குவ முதிர்ச்சியை கண்டு இறைவன், அதுவரை இறைவனுடைய ஞானாசக்தி உள்நின்று நம்மை தூய்மை செய்து கொண்டிருந்த ஞானாசக்தி குருவடிவாக மானுட சட்டை தாங்கி நம் முன்னே வருகிறான். வந்து தீட்சைகளின் மூலம் சஞ்சித வினைகளை தொலைப்பான். அப்போ அனுபவிப்பதாலே பிரார்த்துவம் நீங்கிவிடும், இருவினை ஒப்பினாலே ஆகாமியம் விளையாது, இறைவன் குருவாக வந்து தீட்சை செய்கிற பொழுதுதான் சஞ்சித வினை ஒளிகிறது. அப்படி மூன்று வினையும் ஒளிகிற பொழுதுதான் ஆன்மாவுக்கு முத்தி நிலை கிட்டுகிறது. ஆகவே இந்த சஞ்சித வினையை தீர்க்கிற இறைவனுடைய வருகை என்பது ரொம்ப முக்கியமானது என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். இறைவன் வந்து அப்படி சஞ்சித வினையை நீக்குவதற்கு குருவடிவாக வர வேண்டுமானால் நம்முடைய தகுதி எப்படியாக இருக்க வேண்டும் என்றால், அது நாம் முடிவு செய்வதில்லை. ஆன்ம முதிர்ச்சியை இறைவனே உள்ளிருந்து கவனித்துக் கொண்டிருக்கிறான், அதை மறந்து போகாதீர்கள். அனுபவங்களின் மூலம் நம்முடைய ஆன்மா முதிர்ச்சி அடைவதை உள்நின்று நம்மை வழிகாட்டி கொண்டிருந்த இறைவனுடைய திருவருள் உணர்கிறது. ஒரு பக்குவத்திலே சரி, இனி இதற்கு அருள் செய்ய வேண்டியதுதான் என்ற பக்குவம் வருகிற பொழுது அது வெளிப்பட்டு உருவாக வந்து நம்மை மீட்டெடுக்கிறது. மாணிக்கவாசருடைய வரலாற்றிலே அதைத்தான் பார்க்கிறோம். எங்கோர் அரசனுக்கு மந்திரியாக இருந்தவர், அந்த மந்திரி பதவிக்காக குதிரை வாங்குவதற்கு பணம் கொடுத்து அனுப்புகிறான் அரசன். ஒரு மந்திரியாக அந்த பொறுப்பை ஏற்று போகிற வழியிலே கல்லால மரத்தின் கீழே நின்று சிவபெருமான் அவருக்கு காட்சி கொடுக்கிறார், குருவாக காட்சி கொடுக்கிறார். குருவாக காட்சி கொடுக்கிறார் என்றால், நான் முன்பு பல தரம் சொல்லிவிட்டேன், மானுட சட்டை தாங்கி காட்சி கொடுக்கிறார். அதே மணிவாசகரே சொல்லுகிறார், ஒளிசை மானுடமாக நோக்கியும் என்ற வார்த்தையாலே குறிக்கிறார். மனித ரூபத்திலேயே வந்து மாணிக்கவாசரை ஈர்க்கிறார். மாணிக்கவாசகருக்கு அவரோடு போவதிலே சங்கடம் ஏற்படுகிறது. ஏனென்றால் ஒரு பக்கம் உலகியல் இருக்கிறது, ஒரு பக்கம் அருளியல் இருக்கிறது, இது ரெண்டுக்கும் இடையிலே நின்று தத்தளிக்கிறார். அப்படி தத்தளிக்கிற நிலையையுமே மாணிக்கவாசர் சொல்றார், இரண்டு மிளி தமியனேனை என்று சொல்லுவார். அங்க அந்த பக்கமும் போக முடியவில்லை, இந்த பக்கமும் போக முடியவில்லை. அந்த தத்தளிப்பு ஏற்படுகிற பொழுது இறைவன் அந்த ஞான அனுபவத்தை அவருக்கு சுவை காட்டி விட்டு மறைந்து போகிறான். அதுதான் அந்த உண்மை நிலை. ஏதாவது ஒரு இன்ப நிலை அனுபவத்திற்கு அதனுடைய ருசி தெரிந்து விட்டால் பிறகு உயிர் அதையே சுற்றி சுற்றி கொண்டு இருக்கும். அது உணவிலே இருந்து சிற்றின்பத்திலே இருந்து எல்லாவற்றுக்குமான ஒரு பொது வரையறை. ஒன்றிலே முதல் ஒரு ருசி தெரிந்து விட்டால் அதற்கு பிறகு மனம் தானாக தேடிக்கொண்டிருக்கும். மணிவாசருக்கு இறைவன் அதைத்தான் செய்கிறான். நேராக குருவாக வந்து அந்த சுவையை காட்டிவிட்டு மறைந்து போகிறான். அந்த சுவை தெரிந்தவுடனே அதற்காக ஏங்கி 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 மணிவாசகர் முத்திநிலை அடைந்தார் என்று காண்கிறோம். இப்பொழுது அப்ப நீங்கள் கவனித்து பாருங்கள், குருவாக இறைவன் வர வேண்டும் என்றால் ஏதோ விபூதி பூசி உருத்ராக்கம் போட்டு கொட்டு வைத்து இந்த கோலங்களிலே நாங்கள் தேவாரம் பாடி இப்படி இருந்தால்தான் வருவான் என்று இல்லை. அப்படி இருக்கிறவர்களிடம் இன்னும் இறைவன் வந்ததாக இல்லை. வெறும் மந்திரியாக இருந்து படைக்கலம் வாங்குவதற்காக போகிறார் ஒருத்தர், அவரை தேடி வந்து இழுத்து பிடித்து அவருக்கு அந்த ஞான ருசியை காட்டுகிறான் என்றால் அந்த ஆன்ம பக்குவத்தை ஆண்டவன் தான் அறியலாம் என்பது நமக்கு தெரிகிறது. அவனுக்குத்தான் எந்த ஆன்மா பக்குவப்பட்டது, நாம் உலகியலிலே கதை பேசுகிற பேச்செல்லாம் பேச்சே அல்ல, அல்லது காட்டுகிற வேஷங்கள் எல்லாம் வேஷங்களே அல்ல, இறைவனை ஏமாற்ற முடியாது. ஆகவே உள்ளிருக்கிற அவனுக்கு நாம் நம்முடைய பக்குவ வளர்ச்சி என்பது தெரிந்து கொண்டே இருக்கும். அது எந்த ரூபத்திலே யாருக்கு எங்கிருக்கிற பொழுது வரும் என்பது சொல்ல தெரியாது. அதை நன்றாக தெரிந்து கொள்ளுங்கள். நாம் அதற்கு ரொம்ப தூரம் இருக்கிறோம் என்று பல பேர் நினைப்பீர்கள். அப்படி இல்லை. நம்முடைய பக்குவம் வளர 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 ஏதோ வடிவிலே உள்ளே இருக்கிறவன் அதை இனங்கண்டு கொண்டானா இருந்தால் அவன் நேராக வந்து நம்மை ஈர்த்தெடுப்பான். இதுதான் நம்முடைய சமயம் சொல்லுகிற ஒரு பேருண்மை. ஆகவே இறைவனை நோக்கிய முயற்சியிலே வெளி முயற்சிகள் ஒரு பக்கம் நடந்து கொண்டிருக்க அகம் வளர்ந்து கொண்டிருக்க வேண்டும். வெறுமனே புற வளர்ச்சியை மட்டும் சமயமாக ஆக்கி கொண்டவர்கள் பல பேர் வீணாக காலம் கழிக்கிறார்கள். எப்படி இறை நம்பிக்கை இல்லாதவருடைய காலம் போல வேடங்களிலே ரொம்ப அதிகம் ஈடுபடாமல் இறைவனை நோக்கிய பசியை ஆரம்பிக்க வேண்டும். மாணிக்க வாசகரே தன்னிலேயே ஆரம்பத்திலே அப்படித்தான் சொல்லுகிறார். நாடகத்தால் உன்னடியார் போல் நடித்து நானும் உந்தன் வீடகத்தே புகுந்திடுவான் மிக பெரிதும் விளைகின்றேன் என்கிறார். அவர் சொல்லுகிற பொழுது நாடகத்தால் உன்ன நாடகத்தால் உன்னடியார், நாடகம் என்பதற்கு என்ன அர்த்தம் என்றால் உள்ளொன்று வைத்து புறம் ஒன்றாக இருப்பது. நாடகத்திலே நடிக்கிறவன் ரொம்ப கோபமாக மேடையிலே காட்டிக் கொண்டிருக்கிற பொழுது உள்ளே அவனுடைய மனம் சிரித்துக் கொண்டிருக்கும். வெளியிலே சிரித்துக் கொண்டிருக்கிற பொழுது உள்ளே அழுது கொண்டிருப்பான். ஆகவே அகத்துக்கும் புறத்துக்கும் தொடர்பில்லை, அப்படித்தான் நான் இருந்தேன் என்கிறார். திருவாசகத்தை படித்து பாருங்கள். பல இடங்களிலே மணிவாசகர் இந்த குருவினுடைய பெருமை, எப்படியெல்லாம் நீ வந்து என்னை ஆண்டாய் என்பதும், ஆண்டு ஆண்டு விட்டு போன பிறகு அவருக்கு ஏற்படுகிற உரிமை, எப்பொழுதுமே நம் அடியார்களிலே நாம் பார்த்து மகிழ்கிற விஷயம், இறைவனோடு தொடர்பு ஏற்பட்டு விட்டால் அதற்கு பிறகு எங்களுக்கு எங்களுடைய அந்த கீழ்நிலை வழிபாடுகள் போய்விடும். இறைவனோடு சண்டை பிடிப்பார்கள், உரிமையோடு சண்டை பிடிப்பார்கள். வாழாதிருப்பீர் திருவாரூரில் வாழ்ந்து போதீரே, நான் இவ்வளவும் சொல்லுகிறேன் நீ பேசாம இருக்கிறாயா, ஏதோ வாழ்ந்துட்டு போ என்று சொல்லுகிற அந்த பக்குவம் என்பது நினைக்க நினைக்க மகிழ்வு தருகிற பக்குவம். எங்களுக்கு பயத்தோடு சேர்ந்த பக்தி தான், அவர்களுக்கு அந்த உரிமை வருகிறது. மாணிக்க வாசரே சொல்வார் இவனை பார்த்து, தந்தது நின்றன்னை கொண்டது எந்தன்னை, உன்னை தந்தாய் என்னை எடுத்தாய் சொல்லிவிட்டு சொல்கிறார். இந்த வியாபாரத்திலே யார் வெற்றி பெற்றோம், என்னிலே ஒன்றுமில்லாமல் என்னை எடுத்து இவ்வளவு பெருமதியுள்ள உன்னை தந்திருக்கிறாயே என்பதை பொழுது அவர் சொல்வார், தந்தது நின்றன்னை கொண்டது எந்தன்னை சங்கரா யார்களோ சதுர அப்படி பேசுவார். அதுக்கு பிறகு சொல்வார், நீ என்னை இருத்து ஆட்கொண்டே ஆக வேண்டும், இல்லாவிட்டால் அந்த ஊரெல்லாம் உன்னை பற்றி நான் தூற்றுவேன். ஒரு பிச்சன் ஊனுடைய பிச்சன், பிச்சன் என்றால் பைத்தியகார் சிவபெருமானே இப்படி சொல்லுகிறார். இப்படி சொல்ல என்ன துணிவு வேண்டும், ஒரு பிச்சன் ஊனுடைய பிச்சன் ஏதோ எரிப்பிச்சன் என்று உன்னை ஏசுவேனே என்பார். உலகம் முழுவதற்கும் உன்னை பற்றி நான் சொல்லி சிரிக்க பண்ணுவேன் என்பார். இதையெல்லாம் குருவருள் கிடைத்த பிறகு ஆன்மாவுக்கு வருகிற பக்குவம். அதை இறைவன் உள்ளிருந்து உணர்ந்து நம் ஆன்மாவினுடைய தகுதி அறிந்து குருவாக வெளிப்பட்டு வருவான். அதனாலேதான் நம்முடைய இறை வழிபாட்டிலே குரு லிங்க சங்கமம் என்று மூன்று நிலையை வகுத்திருக்கிறார். அந்த குருவினுடைய வருகை, அந்த வருகையின் போது நடக்கிற தீட்சை பற்றிய விவரங்களை எல்லாம் இந்த அதிகாரம் சொல்ல போகிறது. நாங்கள் நூலுக்குள்ளே நுழைவோம்.
அதிகாரம் 1000. அகுதாவது ஞான வடிவாகிய குருவினது தன்மை. குரு என்றால் கு கூட்டல் ரு என்றால் பாசத்தை நீக்குபவர்.
திருப்பி படிங்க.
குரு குரு என்பதுக்கு மேற்கோள் கொடுத்திருக்காருங்க. குரு கு கூட்டல் ரு அதாவது பாசத்தை நீக்குபவர்.
அந்த வார்த்தைக்குள்ளேயே பாசத்தை நீக்கிறவர் என்று அர்த்தம் இருக்கிறது என்று சொல்லுகிறார்.
குறள் எண் 41. குறள் தலைப்பு, குருவடிவாய் வருவது திருவருள். அறியாமை உள்நின்று அளித்ததே காணும் குறியாகி நீங்காத கோ. கொண்டு கூட்டும் முறை, அறியாமை உள்நின்று அளித்ததே காணும் குறியாகி நீங்காத கோ. பதவுரை, அறியாமை உள் நின்று அழித்ததே. கண்ணார் காணப்படாமல்
அந்த இங்கேதான் இந்த எழுத்துக்களினுடைய உச்சரிப்பும் எழுத்துக்களினுடைய அர்த்தமும் நமக்கு தேவைப்படுகிறது. எல்லா லீனாவும் ஒரே மாதிரி தானே இருக்கிறது என்று சொல்லிவிட்டால் பொருள்கள் மாறிவிடும். இங்கே அழித்தது என்பது கொம்பளவு லீனா போட்டிருக்கிறார். கொம்பளவு லீனா என்று சொல்வதே பிழை என்கிறார்கள். உச்சரிப்பிலேயே அதை சொல்லி காட்ட வேண்டும் என்கிறார்கள். அந்த அழித்தது என்றால் காத்தது என்று பொருள். என்ற அழித்தல் என்கிற பொழுது அதை நீக்குதல் இல்லாமல் செய்தல் என்ற அர்த்தமும் இருக்கிறது. இங்கே காத்தல் என்று அர்த்தம். அன்றிலே ஒன்று பெற்றான் அவன் நம்மை அழித்து காப்பான் என்று வரும்.
அறியாமை உள் நின்று அழித்ததே. கண்ணார் காணப்படாமல் ஆன்மாக்களில் நின்று, அதாவது படைத்தல், காத்தல், அழித்தல், மறைத்தல் என்னும் நான்கு தொழில்களையும் செய்து ரட்சித்து வந்த அதுவே.
அழித்ததுக்கு என்ன எழுதுகிறார் பாருங்கள், ரட்சித்தல், காத்தல் என்று எழுதுகிறார். ரொம்ப கவனமாக நாம் தெரிந்து கொள்ள, சமய பாதையிலே இந்த இடம் ஒரு ரொம்ப முக்கியமான இடம் என்று கருதுகிறேன். குருவை நீங்கள் தேடாதீர்கள், இதுதான் என்னுடைய அபிப்பிராயம். இன்றைக்கு சமய பாதையிலே போகிற பல பேருக்கு குரு ஒருவரை கண்டுபிடித்து நாம் உய்யலாம் என்கின்ற எண்ணம் இருக்கிறது. அது உங்கள் வேலையே அல்ல. நீங்கள் பக்குவப்பட்டால் குரு உங்களை தேடி வருவார். நீங்கள் குருவை தேடி போக தேவையில்லை. ஏனென்றால் இப்பொழுதெல்லாம் குருமார்கள் அதிகமாகி போய்விட்டார்கள். உலகியல் குருமார்களாக அவர்கள் இருந்து கொண்டு தம்மையும் வளர்த்து மக்களையும் ஏமாற்றி வாழ்ந்து கொண்டிருக்கிற இடத்திலே இந்த ஆன்மீக பசி உள்ளவர்கள் எங்கேயோ ஒரு குரு இருந்தால் அங்கே போனால் இப்படி மாணிக்கவாசருக்கு கிடைச்சது கூட நமக்கு முத்தி கிடைக்கும் என்று நினைத்து கொண்டு ஓடுகிறார்கள். அது ஒரு தவறான தேடுதல் என்று நம்முடைய தத்துவம் படிக்கிறவர்களுக்கு தெரியும். நீ போய் குருவை தேடவே வேண்டாம். உன்னுடைய பக்குவம் உனக்கு இருந்தால் குரு ஏதோ வடிவத்திலே எங்கோ ஒரு இடத்திலே உனக்கு காட்சி தருவார். அதிலே எந்த சந்தேகமும் இல்லை. அதற்கு அவர்கள் சொல்லுகிற உவமை, பழம் பழுத்து விட்டால் அதை கொண்டு போய் கிளிக்கு கொடுக்க வேண்டிய தேவையே இல்லை. கிளி அது பழுத்தது தெரிந்து உடனேயே வருகிறது. மலர் மொட்டாக இருக்கு மட்டும் வண்டு வருவதே இல்லை. அந்த மலர் விரிந்த உடனே யார் சொன்னார்கள், எப்படி அறிந்தது என்று தெரியாமல் வண்டு வருகிறது. அந்த மலரை தேன் உண்பதற்கு வருகிறது. அதுபோல குருவும் ஆன்ம பக்குவம் அடைந்து விட்டால் நீங்கள் தேட தேவையில்லை, அவர் தானாக வருவார். அந்த குரு வந்து என்னை அடைய வேண்டும் என்று ஏக்கத்தோடு இருப்பதுதான் நாம் செய்ய வேண்டிய வேலை. அந்த வித்தை செய்கிறார், இந்த வித்தை செய்கிறார், அந்த குரு அதை சொல்லுகிறார், இதை சொல்லுகிறார் என்று சொல்லி ஏமாற்றுகள் பண்ணி கொண்டு இல்லாமல் இருப்பது, அவர்கள் பண்ணுகிறவர்கள் பண்ணி கொண்டுதான் இருப்பார்கள். அதற்குள்ளே அகப்படாமல் இருப்பது ஆன்மீக பாதையிலே போகிறவருடைய கட்டாய கடமை. அதைத்தான் இங்கே சொல்லுகிறார்கள், முக்கியமாக சொல்லுகிறார்கள். என்ன செய்தார் என்றால், படைத்தல், காத்தல், மறைத்தல், படைத்தல், காத்தல், அழித்தல், மறைத்தல் என்கின்ற நாலு தொழிலை செய்கிற பொழுது குரு உள்நின்று செய்வான். நமக்குள்ளேயே கலந்து நின்று திருவருள் அந்த காரியத்தை செய்யும். அப்படி செய்து கொண்டு இருக்கிற பொழுது இந்த நான்கு தொழிலாளையும் ஆன்மா பக்குவப்பட்டு மேலே வருகிற பொழுது அருளல் என்கின்ற தொழிலை செய்கிற பொழுது குரு வெளிப்பட்டே வந்து விடுவான் என்கிறார். இதை நன்றாக புரிந்து கொள்வான். அதைத்தான் ஐயா சொல்கிறார். படிக்கிற அந்த இடத்தை,
அறியாமை உள் நின்று அழித்ததே, கண்ணால் காணப்படாமல் ஆன்மாக்களில் நின்று, அதாவது படைத்தல், காத்தல், அழித்தல், மறைத்தல் என்னும் நான்கு தொழில்களையும் செய்து ரட்சித்து வந்த அதுவே. காணும் குறியாகி, அதாவது எஞ்சியதாகிய அருளதை செய்தற்காக காணக்கூடிய குருவடிவை எடுத்து.
அப்ப கடைசியான தொழில், ஐந்தாவது தொழில் செய்வதற்கு அதுவரை உள்நின்று உபகாரம் செய்து கொண்டிருந்தவன் இப்பொழுது வெளிப்பட்டே வரப்போகிறான். காணம் குறி என்பது வெளிப்பட தெரியத்தக்கதாகிய குருவடிவாகி என்பது அதற்கு பொருள்.
நீங்காத கோ உடனாய் நின்று ஆட்கொள்ளும் திருவருளாகும்.
நீங்காத அந்த சொற்களையும், பாட்டிலே வருகிற சொற்களையும் உரை சொற்களையும் நீங்கள் கவனிக்க வேண்டும். நீங்காத கோ என்கிற பொழுது இறைவனை குறிக்கிறது. அங்கே இறைவனுடைய திருவருளை குறிப்பதாகவே அவர் எழுதுகிறார். அந்த கடைசி அடியை படித்து படியுங்கள். உரையிலே
நீங்காத கோ உடனாய் நின்று ஆட்கொள்ளும் திருவருளாகும். உரை குறிப்பு. மலம் வலிகடவே ஆன்மா ஞானத்தை பெறுகின்றது, ஆயினும் அந்த ஞானம் தானாக விளங்க மாட்டாது, அதை விளங்க செய்தற்கு ஞானாசிரியன் வேண்டும்.
இது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். பக்குவத்திலே பிறவிகளாலே ஏற்படுகிற அனுபவ பக்குவத்திலே ஆன்மா முதிர 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 இருள் நீங்கி ஞானம் வரும். இருள் நீங்கும், இருள் நீங்க ஞானம் தானாகவே வரும். இப்படி ஒரு இடத்துல இருட்டி இருக்கிறதோ அந்த இருட்டை நீக்க ஒளி தானாக அந்த இடத்திலே பிறந்து விட்டது என்று அர்த்தம். இருள் நீங்குகிறது என்றால் ஒளி பிறக்கிறது என்று அர்த்தம். அதுபோல ஆணவத்தை பற்றி இருக்கிற மலம் வலிகட 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 இறைவனுடைய திருவருள் அந்த ஆன்மாவிலே வெளிப்படத் தொடங்குகிறது என்பதுதான் இவர்கள் சொல்ல வருகிற செய்தி. மலம் வலிகட ஆன்மா ஞானத்தை பெறுகின்றது.
மலம் வலிகடவே ஆன்மா ஞானத்தை பெறுகின்றது, ஆயினும் அந்த ஞானம் தானாக விளங்க மாட்டாது, அதை விளங்க செய்தற்கு ஞானாசிரியன் வேண்டும். இது எது போலவென்றால் ஒரு குழந்தையை பெறுமுன்
சொல்லுகிறேன். அவர் சொல்லுற உண்மைக்கு முதலே இங்க பாருங்கள், நமக்கு அறியாமை என்ற இருள் சாதாரண, நீங்கள் இந்த 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 சமய நிலையை விட்டு விடுங்கள். ஒரு பிள்ளை பிறக்கிறான் விளக்கிறான், அவனுக்கு அறிவு இல்லை. பிறந்து வளர்கிற பொழுது அறிவில்லாமல் இருக்கிறது. அதற்கு பிறகு அந்த பிள்ளைக்கு அறிவை கொடுக்க வேண்டுமானால் ஒரு ஆசிரியனிடம் அவன் சேர வேண்டும். ஆசிரியன் தான், ஆசிரியன் அறிவை கொடுப்பவன் அல்ல, அதை தெரிந்து கொள்ள வேண்டும். ஆசிரியன் அந்த மாணவனுக்குள்ளே இருக்கக்கூடிய அறிவை வெளிப்படுத்துகிறவன், அதை நீங்கள் நன்றாக தெரிந்து கொள்ள வேண்டும். அதாவது ஆசிரியனுடைய வேலை உள்ளே இருக்கிற அறிவை வெளிப்படுத்துவது. ராகூர் சொன்னதாக ஒரு வார்த்தை சொல்வார்கள், ஆசிரியனை பற்றி சொல்லுகிற பொழுது ஆசிரியன் யார் என்றால் மாணவனிடம் இருக்கக்கூடிய அறிவாகிய தாமரையை விரிக்க செய்யும் சூரியன் என்றார். சூரியன் உதித்தவுடனே தாமரை விரிகிறது. தாமரை விரிகிறது என்றால் எப்படி விரிகிறென்றால், அப்போ தாமரையினுடைய விரிவு தாமரைக்குள்ளே இருந்துதான் விரிவு வருகிறது. சூரியனுடைய வேலை அதை அதிர்ட்டித்து விடுவதுதான். தானாக அந்த தாமரை விரியும்படியாக சூரியன் செய்யுமே தவிர சூரியனே வந்து இதழ்களை பிடித்து பிரித்து விடுவது இல்லை. அதுபோல மாணவனுடைய அறிவை ஆசிரியன் என்ன செய்வான் என்றால் உள் நிற்கிற அறிவை வெளிப்படுத்துவான். நாங்கள் திருக்குறளையும் நேற்று படித்தோம், தொட்டனைத்தும் உறும் மறக்க நீங்கிற பொழுது அறிவு உள்ளுதான் நிற்கும். ஆசிரியன் வந்துதான் அதை வெளிப்படுத்த செய்ய வேண்டும். அதுபோலத்தான் ஞானமாக்கத்திலேயும் அதேதான் நிலை. பக்குவப்பட்டு விட்டால் அவனை அடுத்த நிலைக்கு கொண்டு போவதற்கு ஆசிரியன் வர வேண்டும். ஆகவே திருவருளே ஆசிரியனாக வெளிப்பட்டு வரும் என்கிறார்கள்.
இது எது போல என்றால் ஒரு குழந்தையை பெறுமுன் ஒரு பெண்ணுடைய சரீரத்திலே முளைப்பாலுக்கு காரணமாகிய பதார்த்தங்கள் இருக்கவும் முளைப்பால் தோன்றாது. இவளுக்கு ஒரு குழந்தை உதிக்க அது தோன்றுகிறது, குழந்தையின்றி பால் தோன்றாது. அதுபோல ஞானாசிரியர் இன்றி ஞானம் தோன்றாது. ஆதலால் ஆன்மா ஞானத்தை அடைதற்கு ஞானாசிரியன் இன்றியமையாதவன்.
நல்ல ஒரு உமை எடுத்து சொல்லுகிறார். ஒரு பெண்ணிடம் தாய்ப்பால் இருக்கிறது, எல்லாரிடமும் இருக்கிறது. ஆனால் சாதாரணமாக அந்த தாய்ப்பால் வழிபடுவதில்லை. எப்பொழுது அவள் ஒரு குழந்தையை தாங்குகிறாளோ அந்த குழந்தை தாங்கின உடனேயே அவளிடம் இருக்கக்கூடிய அந்த உடலிலே மாற்றங்கள் நிகழ்ந்து அவளுடைய முலையிலே பால் வர தயாராகிறது. பாருங்கள், பால் எங்கே இருந்ததென்றால் அவள் உடலுக்குள்ளேதான் இருந்தது. சாதாரண ஒருத்தருக்கு அது வரவில்லை. தாயாகிற பக்குவம் வந்தவுடனே பால் தானாக வருகிறது. அதுபோலத்தான் இறைவனும் உள்ளேயே நின்று நமக்கு வழிபாடுத்தை கொண்டிருந்தான். ஆனால் அந்த ஞான நாட்டம் வந்து சத்தினிபாதம் அடைகிற பொழுதுதான் அவன் வெளிப்பட்டு வருவான், வந்து இருள் நீக்கி ஒளி தருவான் என்கின்ற செய்தியை இந்த ஓமையோடு விளக்குகிறார். ஆகவே அதை நன்றாக தெரிந்து கொள்ள வேண்டும். பால் என்பது தாயினுடைய உடலுக்குள்ளே இருந்ததுதான், பிள்ளை கொண்டு வந்து வைத்தது அல்ல. ஒரு பிள்ளை தாய் கர்ப்பமான பிறகு கொண்டு வந்து வைக்கப்பட்ட விஷயம் அல்ல, உடம்புக்குள்ளே இருந்தது. இந்த பிள்ளை உருவான உடனே அந்த பால் வெளிப்படுகிற தன்மை பெறுகிறது. அதுபோலத்தான் நமக்கான ஞானம் என்பது நமக்குள்ளேதான் கிடக்கிறது. குரு வெளிப்பட்டு வர வேண்டுமானால் நாம் பக்குவப்பட்டு விட்டோம். எப்படி ஒரு பெண் தாயாகிற நிலை அடைந்த உடனே பால் வருகிறதோ அதுபோல நாமும் ஒரு ஆன்ம பக்குவம் அடைந்த உடனே பால் வழிபடுவது போல குரு வழிபட்டே தோன்றுவான் என்பதுதான் அவர்கள் சொல்லுகிற கருத்து.